ഓം ശാന്തി. 27/8/2024. இனிமையான குழந்தைகளே, உணர்வுள்ள நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சூன்ய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா அல்ல. கேள்வி: கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? பதில்: ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடிக் கொண்டு சென்று விடுவான். மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது. கண்களை மூடிக்கொண்டு நினைவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும், தெரியாமலே போய்விடும். ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள். காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஹட்ட யோகாவிற்கான விஷயம் கிடையாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார், இவரும் குழந்தை அல்லவா? தேகதாரிகள் அனைவரும் குழந்தைகள். ஆக ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், ஆத்மாதான் முக்கியமானது. இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு எதிரில் அமர்கின்ற பொழுது ஷரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து விட வேண்டும் என்பது கிடையாது. ஷரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து போய்விடுவது என்பது நினைவு யாத்திரைக்கான நிலை கிடையாது. இங்கு விழிப்புணர்வுடன் அமர வேண்டும். நடந்தாலும், காரியங்கள் செய்தாலும், எழுந்தாலும், அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கு அமர்ந்து கொண்டு மயக்க நிலைக்கு சென்று விடுங்கள் என்று தந்தை கூறுவது கிடையாது. இவ்வாறு பலர் அமர்ந்திருக்கும் பொழுதே மறைந்து விடுகின்றனர். நீங்கள் விழிப்புணர்வுடன் அமர வேண்டும். மேலும் தூய்மையாக வேண்டும். தூய்மை இன்றி தாரணை ஏற்படாது. யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. யாருக்கும் கூற இயலாது. தானே தூய்மையாக இருக்காமல் மற்றவர்களுக்கு கூறுவது என்பது பண்டிதராக ஆவது ஆகும். அதிபுத்திசாலிகளாகவும் ஆகக்கூடாது. பிறகு அது உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருக்கும். நான் சூனியத்தில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதீர்கள். கண்கள் மூடப்பட்டு விடுகிறது. இது நினைவிற்கான நிலை கிடையாது. இங்கு சைத்தன்ய நிலையில் இருந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூங்குவது என்பது நினைவு கிடையாது. குழந்தைகளுக்கு பல கருத்துகள் புரிய வைக்கப்படுகிறது. 7வது உலகிற்கு சென்றுவிட்டால் அவர்களுக்கு உலகை பற்றி எதுவும் தெரியாது என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு உலகை பற்றி தெரியும் அல்லவா? இது மோசமான உலகமாகும். தந்தையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை தந்தையை அறிந்து இருந்தால் சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்திருப்பார்கள். இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, மனிதர்கள் எவ்வாறு மறுபிறவி எடுக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தாலும் முகம் அழகற்றதாக ஆகாது. மற்றபடி சந்நியாசிகளினுடையது ஹட்டயோகம். கண்களை மூடுவது குகைகளில் அமர்ந்து அழகற்றதான முகமாக ஆவது. இல்லறத்தில் இருந்து கொண்டே விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார். சூன்யத்தில் செல்வது என்பது எந்த ஒரு நிலையும் கிடையாது. தொழில் போன்றவைகளையும் செய்ய வேண்டும். இல்லற காரியங்களையும் கவனிக்க வேண்டும். சூன்யத்தில் சென்றுவிடக்கூடாது. காரியங்கள் செய்து கொண்டே புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவசியம் காரியங்களை செய்ய வேண்டும். கண்களை திறந்து கொண்டுதான் செய்வீர்கள் அல்லவா? தொழில் போன்ற அனைத்தையும் செய்து கொண்டே இருங்கள். புத்தியின் நினைவு தந்தையிடம் இருக்க வேண்டும். இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது. கடையில் அமர்ந்து இருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டால் பிறகு யாராவது பொருட்களை எடுத்து சென்று விடுவார்கள். மேலும் அது தெரியாமலேயே இருந்துவிடும். இது ஒரு நிலையே கிடையாது. நாம் தேகத்திலிருந்து விடப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பது ஹட்டயோகிகளின் விஷயமாகும். மாயாஜாலம் செய்பவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். தந்தை நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கிறார். இதில் கண்களை மூடிவிடக்கூடாது. எந்த உற்றார் உறவினர்களை நினைவு செய்து வந்தீர்களோ அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை இல்லாமல் பாவங்கள் அழியாது. போக் எடுத்து செல்கின்றனர், சூட்சும உலகத்தில் மறைந்து விடுகின்றனர். இதில் என்ன இருக்கிறது? எவ்வளவு நேரம் அங்கு இருப்பார்களோ பாவ கர்மங்கள் அழியாது. சிவ பாபாவை நினைவு செய்ய முடியாது. பாபாவின் முரளியும் கேட்க முடியாது. ஆக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் நாடகத்தில் இதுவும் பதிவாகி இருக்கிறது. அதனால்தான் செல்கின்றனர், பிறகு வந்து முரளி கேட்கின்றனர். அதனால்தான் பாபா கூறுகிறார், செல்லுங்கள், உடனேயே வந்து விடுங்கள், அமர்ந்து விடாதீர்கள். விளையாடுவது போன்றவைகளை பாபா நிறுத்திவிட்டார். இதுவும் சுற்றுவது வலம் வருவது போன்றதாக ஆகிவிடுகிறது. பக்தி மார்க்கத்தில்தான் சுற்றுவது வலம் வருவது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இருளின் மார்க்கம் அல்லவா. மீரா தியானத்தில் வைகுண்டத்திற்கு சென்று வந்தார். அது நினைவோ அல்லது படிப்போ கிடையாது. அவர் சத்கதி அடைந்தாரா என்ன? சொர்க்கம் செல்ல தகுதியானவராக ஆனாரா? பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்ததா? முற்றிலும் கிடையாது. பல பிறவிகளின் பாவங்கள் தந்தையின் நினைவின் மூலம்தான் அழியும். மற்றபடி காட்சி போன்றவைகளினால் எந்த லாபமும் கிடையாது. இது வெறும் பக்தியாகும். நினைவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் இதை கற்றுக் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்றால் சத்கதியும் அடைய முடியாது. எவ்வளவுதான் காட்சி ஏற்படலாம், ஆரம்பத்தில் குழந்தைகள் தானாகவே சென்று விடுவர். மம்மா பாபா சென்றது கிடையாது. ஆரம்பத்தில் பாபாவிற்கு ஸ்தாபனை மற்றும் அழிவின் காட்சி ஏற்பட்டது. பிறகு எதுவும் ஏற்படுவது இல்லை. நான் யாரையும் அனுப்புவது கிடையாது. பாபா இவரது கயிறை இழுத்துக் கொள்ளுங்கள் என்று அமர வைத்து கூறிவிடுவேன். அதுவும் நாடகத்தில் இருந்தால்தான் கயிறும் எடுப்பார், இல்லை என்றால் கிடையாது. பல காட்சிகள் கிடைக்கின்றன. எவ்வாறு ஆரம்பத்தில் பலர் காட்சிகளை பார்த்தார்களோ கடைசியிலும் அதிக காட்சிகளை பார்ப்பார்கள். வேட்டைக்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி. அவர்கள் அனைவரும் ஷரீரம் விட்டு விடுவார்கள். ஷரீர சகிதமாக யாரும் சத்தியுகத்திற்கோ அல்லது சாந்தி தாமத்திற்கோ செல்ல முடியாது. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் அழிந்து விடுவர். பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக சென்று எவ்வளவு சேவை செய்கிறீர்கள்? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதை மட்டுமே கூறுகிறீர்கள். சந்நியாசிகள் ராஜயோகம் கற்பிக்கும் அளவிற்கு அறிந்து இருக்கவில்லை. தந்தையை தவிர வேறு யார் ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தந்தை ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். பிறகு ராஜ்யம் கிடைத்துவிடும். நீங்கள் அளவற்ற சுகத்தில் இருப்பீர்கள். பிறகு அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. துளி அளவும் துக்கம் இருக்காது. ஆயுளும் அதிகமாக இருக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது? தந்தை துக்கத்திற்கான விளையாட்டை உருவாக்கி இருக்கிறார் என்பது கிடையாது. சுகம் துக்கம் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு போன்றவை அழிவற்றதாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் துறவிகள் அறிந்திருக்கவில்லை என்றால் பிறகு எப்படி புரிய வைக்க முடியும்? அவர்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறப்படுகிறது. அந்த சந்நியாசிகள் ஆத்மா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர், பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைக்கின்றனர், பிரம்ம ஞானிகளாக இருக்கின்றனர். உண்மையில் பிரம்மம் என்பது வசிக்கும் இடமாகும். அங்குதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். அதிலேயே ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்களது முழு ஞானமும் தலைகீழானது ஆகும். இங்கு எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். பகவான் 40,000 ஆண்டிற்கு பிறகு வருவார் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதுதான் அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகிறது. தந்தை கூறுகிறார், புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலக அழிவை செய்பவன் நான் தான். நான் உருவாக்கமும் செய்கிறேன், விநாசமும் எதிரில் இருக்கிறது. இப்பொழுது சீக்கிரமாக செய்யுங்கள், தூய்மையாகுங்கள். அப்பொழுதுதான் தூய்மையான உலகிற்கு செல்வீர்கள். இது பழைய தமோ பிரதான உலகமாகும். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் கிடையாது. இவர்களது ராஜ்யம் புதிய உலகில் இருந்தது, இப்பொழுது கிடையாது. இவர்கள் மறுபிறப்பு எடுத்து வந்தனர். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதி வைத்து விட்டனர்? அர்ஜுனனுடைய குதிரை வண்டியில் கிருஷ்ணர் அமர்ந்து இருப்பதாக காண்பிக்கின்றனர். அர்ஜுனனுடைய உள்ளுக்குள் கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார் என்பது கிடையாது. கிருஷ்ணர் தேகதாரி அல்லவா? யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது. அவர்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படையை தனித்தனியாக ஆக்கிவிட்டனர். இங்கு அந்த விஷயம் கிடையாது. இந்த பக்தி மார்க்க அநேக சாஸ்திரங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் இது இருக்காது. அங்கு ஞானத்தின் பிராப்தியாக ராஜ்யம் இருக்கும். அங்கு சுகமோ சுகம்தான் இருக்கும். தந்தை புதிய உலகை உருவாக்குகிறார் என்றால் புதிய உலகத்தில் அவசியம் சுகம் இருக்கும் அல்லவா? பழைய கட்டிடத்தை தந்தை கட்டுவாரா என்ன? தந்தை புதிய கட்டிடத்தை கட்டுகிறார். அது எல்லையற்ற கட்டிடமாகும். இவர் புதிய உலகை உருவாக்கக்கூடியவர். இதுதான் சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது தமோ பிரதானம் அசுத்தமானதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மாற்றான் ராவணனுடைய ராஜ்யத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள். சிவபாபாதான் ராமர் என்று கூறப்படுகிறார். ராம் ராம் என்று கூறி ராமநாமத்தை தானம் செய்கின்றனர். சிவபாபா எங்கிருக்கிறார்? ராமர் எங்கிருக்கிறார்? இப்பொழுது சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். எங்கிருந்து வந்தீர்களோ பிறகு அங்கேயே செல்ல வேண்டும். எதுவரை தந்தையை நினைவு செய்து தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை திரும்பிச் செல்லவும் முடியாது. உங்களிலும் மிக சிலர் மட்டுமே தந்தையை மிக நல்ல முறையில் நினைவு செய்கிறீர்கள். வாயில் கூற வேண்டிய விஷயம் கிடையாது. பக்தியில் ராம் ராம் என்று வாயில் கூறுகின்றனர். யாராவது கூறவில்லை என்றால் இவர் நாஸ்திகன் என்று கூறிவிடுவர். எவ்வளவு சப்தத்துடன் பாடுகின்றனர். மரம் எந்த அளவிற்கு பெரியதாக ஆகிறதோ அந்த அளவிற்கு பக்தியின் சடங்குகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. விதை எவ்வளவு சிறியதாக இருக்கும்? உங்களுக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை, எந்த சப்தங்களும் கிடையாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகிறார். வாயினால் கூறவும் வேண்டாம். லௌகீக தந்தையையும் குழந்தை புத்தியால் நினைவு செய்கிறது. அப்பா அப்பா என்று உட்கார்ந்து கூறிக்கொண்டே இருக்காது. ஆத்மாக்களின் தந்தையார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆத்மாவிற்கு வேறு எந்த பெயரும் கிடையாது. மற்றபடி ஷரீரத்தின் பெயர் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஆத்மாதான். அவரும் பரம ஆத்மா ஆவார். அவரது பெயர் சிவன். அவருக்கென்று ஷரீரம் கிடையாது. எனக்கும் ஷரீரம் இருந்தால் மறுபிறப்பில் வரவேண்டியிருக்கும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு உங்களுக்கு யார் சத்கதி கொடுப்பார்? பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்கின்றனர். பல சிலைகள் உள்ளன. இப்பொழுது நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆகிறீர்கள் அல்லவா? பிறப்பு எடுத்ததோ நரகத்தில், இறப்பதோ சொர்க்கத்திற்காக. சொர்க்கம் செல்வதற்காகவே இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். யாராவது மேம்பாலம் கட்டுகின்றனர் என்றால் முதலில் அடிக்கல் நாட்டு விழா கொண்டாடுவார்கள். பிறகு மேம்பாலம் கட்டுவார்கள். சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை செய்துவிட்டார். இப்பொழுது ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அயல் நாட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தயாராக கிடைக்கின்றன. சொர்க்கத்தில் மிகுந்த விசால புத்தியுடையவர்களாக சதோ பிரதானமாக இருப்பர். அறிவியலின் புத்தி வேகமாக இருக்கும். கட்டிடங்களில் இரத்தினங்களும் பதிக்கப்படும். இன்றைய நாட்களில் போலியான பொருட்கள் எவ்வளவு வேகமாக உருவாக்குகின்றனர் என்பதை பாருங்கள். அது உண்மையானதை விட மிக அதிகமாக ஜொலிக்கின்றன. மேலும் இன்றைய நாட்களில் எந்திரங்களின் மூலம் உடனேயே உருவாக்கி விடுகின்றனர். அங்கு கட்டிடம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்படாது. சுத்தப்படுத்துவதற்கு காலதாமதம் ஏற்படும். தங்க துவாரகை சமுத்திரத்தில் வெளிப்படும் என்பது கிடையாது. ஆக தந்தை கூறுகிறார், நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும், பாவ கர்மம் அழிந்துவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. பல பிறவிகளாக இந்த கங்கையில் குளியல் செய்து வந்தீர்கள். ஆனால் யாருமே முக்தி ஜீவன் முக்தியை அடைந்தது கிடையாது. இங்கு தூய்மையாவதற்கான யுக்தியை தந்தை கூறுகிறார். நான் தான் பதீத பாவனன் என்று தந்தை கூறுகிறார். ஹே பதீத பாவனன் பாபா, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள். நாடகம் முடிவடைந்து விட்டால் பிறகு அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வர வேண்டும். படைப்பவரும் வந்துவிட வேண்டும். அனைவரும் வந்துவிடுவர் அல்லவா? இதுவும் அவ்வாறுதான். அனைத்து ஆத்மாக்களும் வந்துவிட்டால் பிறகு திரும்பி செல்ல வேண்டியிருக்கும். இப்பொழுது நீங்கள் தயாராகவில்லை, கர்மாதீத் நிலையை அடையவில்லை என்றால் பிறகு எப்படி அழிவு ஏற்படும்? புதிய உலகத்திற்காக படிப்பை கற்பிப்பதற்காகவே தந்தை வந்திருக்கிறார். அங்கு காலன் கிடையவே கிடையாது. நீங்கள் காலன் மீது வெற்றியடைகிறீர்கள். வெற்றியடைய செய்வது யார்? காலனுக்கெல்லாம் காலன். அவர் எத்தனை பேரை தன் கூடவே அழைத்து செல்கிறார்? நீங்கள் மகிழ்ச்சியாக செல்கிறீர்கள். அனைவரின் துக்கங்களை தூரமாக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு மகிமை பாடுகின்றனர். துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஆனால் இப்பொழுது தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பின் அங்கே மரம் மிகவும் சிறியதாக இருக்கும். பிறகு விருத்தியடைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது மற்ற அனைத்து தர்மங்களும் உள்ளன. அங்கு ஒரு தர்மம் கிடையாது. பெயர், உருவம், ராஜ்யம் அனைத்தும் மாறிவிட்டன. முன்பு இரட்டை கிரீடம், பிறகு ஒற்றை கிரீடமுடையவர்களாக இருப்பர். சோமநாதர் ஆலயம் கட்டியிருக்கின்றனர் என்றால் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும்? அனைத்தையும் விட மிக பெரிய ஆலயம் இது ஒன்றுதான். இதை கொள்ளையடித்து சென்று விட்டனர். தந்தை கூறுகிறார், நீங்கள் பல மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பல மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அளவிற்கு வருமானம் தந்தையை நினைவு செய்வதால் ஏற்படுகிறது. பிறகு இப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைவு செய்வதற்கு ஏன் மறக்கிறீர்கள்? எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சேவை செய்வீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நல்ல நல்ல குழந்தைகள் நாளடைவில் கீழே விழுந்து விடுகிறார்கள். முகத்தை கருப்பாக்கிக் கொண்டால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்து போய்விடும். மிக உயர்ந்த லாட்டரியை இழந்து விடுகிறார்கள். நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, இல்லறத்தை பராமரித்துக் கொண்டே புத்தியின் நினைவை தந்தையிடத்தில் வைக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. தூய்மையின் தாரணையின் மூலம் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது, நினைவு யாத்திரை மற்றும் படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. காட்சி பார்ப்பது என்பது சுற்றுவது போன்றதாகும். அதனால் எந்த லாபமும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ விழிப்புணர்வுடன் இருந்து தந்தையை நினைவு செய்து தனது பாவ கர்மங்களை அழித்து விட வேண்டும். வரதானம் சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறந்த வாயுமண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி ஆவீர்களாக. விளக்கம், யோகம் என்பதன் பொருள் உயர்ந்த நினைவில் இருப்பது. நான் சிரேஷ்ட ஆத்மா, சிரேஷ்ட தந்தையின் குழந்தையாவேன். இப்பேற்பட்ட நினைவு இருக்கும் பொழுது நிலை சிரேஷ்டமானதாக ஆகிவிடுகிறது. சிரேஷ்ட ஸ்திதியினால் உயர்ந்த வாயுமண்டலம் இயல்பாக அமைகிறது. அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கமாக கவர்ந்திழுக்கிறது. எங்கெல்லாம் ஆத்மாக்களாகிய நீங்கள் நினைவில் இருந்து கர்மங்கள் செய்கிறீர்களோ அங்கு இருக்கும் சூழ்நிலை வாயுமண்டலம் மற்றவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அப்பேற்பட்ட சகயோகி ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகிற்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன், ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும் பொழுதுதான் ராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைக்கும். ஓம் சாந்தி.